இப்ப நாம காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அந்த குணங்களின் இயக்கும் அணுவாக நமக்குள் உருவாக்கி விடுகின்றது. இவ்வாறு காலையிலிருந்து இரவு வரையிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தனையோ வேதனைகள், சலிப்பு, சஞ்சலம், வெறுப்பு, கோபம், குரோதம், பயம், ஆத்திரம், இதை போன்ற உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது அவை அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம்மென்று நம் உடலாக மாற்றி விடுகின்றது. இப்ப செடி கொடிகளில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊண்டினால் எந்த செடியில் விளைந்ததோ அந்த வித்து அந்த செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நிலத்தின் துணை கொண்டு அந்த வித்து தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அதே செடியாக விளைந்து அதன் வித்தை உருவாக்குகின்றது. இப்ப நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் வேதனை, சலிப்பு, சஞ்சலம், கோபம், பயம், அவசரம், ஆத்திரம் என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தால் எந்தெந்த மனிதனின் உடலிலிருந்து அந்த வேதனை உருவாகி வெளிவந்ததோ அதனை நாம் நுகரப்படும் போது அதே வேதனை உருவாக்கும் அணுவாக நம் உடலுக்குள் உருவாகி விடுகின்றது. இப்போ ஒரு செடியில் விளைந்த வித்து எவ்வாறு தாய் செடியின் சத்தை கவர்ந்து அது தனது வித்தை உருவாக்குகின்றதோ எனத்தை உருவாக்குகின்ற அதே போல நம் உடலுக்குள் பிறர்படும் வேதனையோ மற்றவையோ வேடிக்கை பார்த்தால் அல்லது சாபமிடுவதை பார்த்தால் ஒருவர் வேதனைப்படுவதை உற்று பார்த்தால் உணர்வை நாம் நுகர்ந்து வேதனைப்படுகிறார் என்று நாம் அறிகின்றோம். ஆனாலும் அத்தகைய உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிய செய்கின்றது அவை நம் இரத்தங்களில் கலந்து அதே எந்த உடலில் இது உருவானதோ அதே அணுவின் தன்மை நமக்குள் உருவாக்கப்படும் போது அதுக்கு இறை தேவை. எந்த மனிதன் உடலிருந்து அந்த வெளியே வந்ததோ அது காற்றில் உண்டு. அப்ப நம் உடலுக்குள் இருந்து அந்த உணர்ச்சிகளை உந்தப்படும் போது அதே உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் நமக்குள்ளும் இதே போல வேதனைப்படுவதும் வெறுப்படையதும் சங்கடப்படுவதும் போன்ற நமக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டும். இவ்வாறு நமக்குள் வருவதிலிருந்து நாம் மீள்வதற்குத்தான் இப்ப சற்று முன் உங்களுக்குள் நாம் மகிழ்ச்சிகளின் அணுசக்தியை நாம் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்க செய்து இந்த உணர்வினை பதிவாக்கிக் கொண்டால் துருவ நட்சத்திரமும் இப்புவியில் அந்த துருவ மகரிஷி அல்லது அகசியராக இருக்கும் போது தீமைகளை வென்று வானை நோக்கி உணர்வினை நுகர்ந்து நங்கினவென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன. அதனின்று வருவதை சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவச் செய்து நமது பூமி துருவப்பகுதியில் கவர்ந்து நம்ம பூமிக்குள் கொண்டு வருகின்றது. அதனை நீங்கள் பெறுவதற்கு தான் நினைவுகூர்ந்து உங்களில் பதிவாக்கி நினைவுகொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொளியும் பெற்றால் நாம் கேட்டுணர்ந்த பார்த்துணர்ந்த தீமைகள் அணுக்களை நமக்குள் வளராது தடுக்க உதவும். அந்த துருவ நட்சத்திரத்தின் வலுவான உணர்வுகளை நமக்குள் அந்த அணுக்களை பெருக்கவே நாம் இப்போது தியானம் இருக்கின்றோம். உதாரணமாக இன்று கல்யாணராமன் அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ வகையான நிலைகள் வாழ்ந்தவர் வளர்ந்தவர். பிறருடைய நிலைகளை உற்று பார்த்து அதனால் ஆஸ்மா போன்ற நோய்களும் அவர் கடும் வேதனைப்பட்டும் அடிக்கடி பயந்து வாழ்வதும் சந்தர்ப்பம் அவருக்குள் எந்த நிலை இல்லை என்றாலும் அவர் பயந்து வாழ்ந்தவர். ஆக பயந்தே வாழும் தன்மை வருவதைய காரணம் அவர் உடலில் உள்ள அந்த பயத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அணுக்கள். எந்த மனித உடலிருந்து பயத்தின் உணர்வு நுகர்ந்து அந்த அணு ஆயிற்சோ அதை உணர்வு நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிழப்பட்ட பின் நம்மள் அறியாமலே பயத்தின் உணர்ச்சிகளை ஊட்டும். இதே போல அவர் உடலில் பயந்த சுபாவம் கொண்டு அவருடைய வாழ்க்கையே பயந்த நிலைகள் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் உடல்ல பல நோய்களையும் உருவாக காரணமும் ஆய்விட்டு பயந்தவிட்டால் மற்றவருடைய நிலைகள் வேதனைப்படுவதோ கோபப்படுவதோ இதை மாதிரி கேட்டால் அந்த உணர்வுகள் இவர் உடலுக்குள் புகுந்து இவருடைய நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. இப்படி அவர் வாழ்ந்தாலும் என்னை சந்தித்து 20 வருடங்கள் என்னை 15 வருடங்களுக்கு மேலே இருக்கு. அவர் ஏதோ வெளியில வந்து தெரியும் பார்த்தா யாரோ வர்றாங்க போறாங்க, என்ன என்னமோ பண்றாங்க, ஆபீஸுக்கு போனா என்னமோ பண்ணுவாங்கன்னு இப்படி எல்லாம் பயந்து கொண்டிருந்தவர். அப்ப என்னை சந்தித்த பிற்பாடு இந்த தியானத்தை மேற்கொண்டு ஓரளவுக்கு பயநிலையை திருத்தினார். அவர் மட்டும்தான் என்னை சந்தித்தார். பின் அவர் குடும்பத்துடன் இருக்கிறதை எடுத்து சொன்னார். அந்த குழந்தைகள் எல்லாம் தியானத்தில் அமரும்படி செய்தார். தியானத்தில் அமரப்படும் போது இந்த காற்றில் எத்தகைய நிலைகள் இங்கே வளர்கின்றது என்பதனையும், அவர்களுடைய குழந்தைகளின் மூன்று பேர் காத்தாலும் சின்ன குழந்தை அது ஒன்றுமே தெரியாது, அஞ்சு ஆறு வயசு, அஞ்சு வயசு அல்லது ஆறு வயசு, அது மற்றகைய உண்மையுடைய நிலைகளை எடுத்து சொல்ல தொடங்கியது. அதே சமயத்தில் இவரும் வேதம் கத்தவர்தான். ஆனால் அந்த குழந்தை ரிக்வேதத்தை பற்றி மழமழம் வாசித்தோன்னு என்ன பேசுது என்ன தெரியல, இது பாட்டு என்னென்ன வேதங்களை பேசுது அப்படின்னு வந்து சொல்வார். ஆனால் அந்த குழந்தையினுடைய நிலைகளை ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் உடலை விளைய வைத்து வேதங்களின் உண்மையின் உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தி, அதை வெளிப்படுத்த உணர்வுகள் இங்கே உண்டு. ரிஷிகளும் மகரிஷிகளும் அவர்கள் எடுத்துக்கொண்ட வேதங்கள் வேறு, அந்த வேதங்களை அரசர்கள் மாற்றிக்கொண்ட நிலைகள் வேறு. அந்த வேதங்களில் அதர்வண வேதத்தை தான் முக்கியமாக நாம் வைத்து வழிபடுகின்றோமே தவிர, ஆக அதர்வண என்றால் இன்று நாம் வாழ்க்கையில் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, வேதனை என்ற உணர்வுகளை எடுத்தால் இவை அனைத்தையும் வென்றவன் அகஸ்தியன் துருவனாகி கணவனும் மனைவியும் இரண்டர கலந்து தான் பெற்ற சக்தி தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்றும், மனைவிக்கு பெற வேண்டும் என்றும், மனைவி கணவனால் பெற்ற சக்தி தன் கணவன் மீண்டும் உயர வேண்டும் என்றும், இருவரும் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றென வாழ்ந்து பகமை என்ற உடல் உடலுக்குள் வராது தடுத்து அந்த நஞ்சினிதென்று உணர்வினை ஒளியாக மாற்றியவர்கள் கணவன் மனைவி. அவ்வாறு ஆனவர்கள் தான் இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதிலிருந்து வரக்கூடியதை பின்பற்றி நுகர்ந்தவர் அனைவருமே இந்த வாழ்க்கையில் எத்தகைய சங்கடம் வந்தாலும் அதை மனபலத்துடன் சமாளித்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பின்பற்றி அதன் உணர்வை தனக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார். அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருப்பது இந்த மனிதனின் வாழ்க்கையில் மகரிஷிகளை பின்பற்றி சென்றவர்கள் இந்த 6வது அறிவு 7வது நிலை சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார். அதன் வழி பின்பற்றியோர் அனைவருமே இன்று செல்லுகின்றனர். இதே சமயத்தில் நமது கல்யாண் ராவனோ அவர் வாழ்க்கை பயந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் மீண்டும் அவர்களுடைய குடும்பங்களும் வேத சாஸ்திரங்களை கண்டு உணர்ந்தவர்கள், அதன் வழி புரோகிதம் செய்து வந்தவர்கள். இருப்பினும் குருநாதர் கூறிய உண்மையின் உணர்வை அறிந்த பின் நமக்கு உகந்ததல்ல, இந்த புவியின் ஈர்ப்புக்குள் நம்மை அழைத்து வந்துவிடும் என்று அதை விடுத்துவிட்டு தனக்குள் ஜாதியோ மதமோ எதுவும் இல்லை, இது அரசர்களால் உருவாக்கப்பட்டது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு மகரிஷிகள் வாழ்ந்த அவ்வழியில் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த குடும்பத்தையே பின்பற்றும்படி செய்தார். அதன்படி அவர் உடலுக்குள் பலவிதமான தீமைகள் இருப்பினும் இந்த உடலுடன் போகட்டும், நான் இந்த உடலில் பெறும் அந்த அருள் உணர்வுகள் என்னுடன் நிலைக்கட்டும் என்ற உணர்வின் வலுவை கொண்டு இப்ப செடிகளுக்கு எப்படி நாம் இங்கே நல்ல காய்கறிகள் இருந்தாலும் அதில் வரும் குப்பையை செடிகளுக்கு போட்ட பின் குப்பைக்குள் இருக்கும் சத்தினை எடுத்து செடி கொடிகள் விளைகின்றன. இதை போன்ற தனது வாழ்க்கையில் பலவிதமான தீமைகள் இதற்கு முன் நம்மை சந்திப்பதற்கு முன் பட்டு அதனால் கடும் நோய்களும் விபரீத விளைவுகளும் உடலில் ஏற்பட்டாலும் நாம் சொன்ன குரு வழிகளையும் அவர் பின்பற்றி அந்த பேரருள் பெற வேண்டும் என்ற உணர்வினை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்டு அதன் வழியில் அவர் வாழ்ந்து வந்தாலும் இங்கே காலை துருவ தியானத்தை தான் நாம் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த துருவ தியான நேரத்தில்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அவருடைய நிலைகளாகி இந்த தியானத்திற்கு வரும்போது சரியாக இங்கே வருவதற்கு முன் 5க்கெல்லாம் அவருடைய எண்ணங்கள் பூராமி துருவ நட்சத்திரத்துடன் தொடர்கொண்டது. பின் அவருடைய ஆன்மா இதை விடுத்து அதை போய் அடைந்தது. அநேகமாக அன்று தியானத்தில் உள்ளோர் அனைவரும் அவருடைய ஆன்மாவின் சொல்வதை கூடுமானவர்களும் தெரிந்து கொண்டு பலர் உண்டு. ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை அவர் அளவுக்கு வலுபெறப்படும் போது இந்த உடலின் நஞ்சின் தன்மை இந்த உடலுடன் மடிந்தாலும் அந்த பேரருள் என்ற உணர்வினை தனக்குள் பெற்று அந்த உணர்வின் தன்மை இன்று பேரொழி என்ற நிலைகளில் இன்று சப்தரிஷி மண்டலமாக ரிஷித்தன்மை பெற்று வாழ்கின்றார், வளர்கின்றார். அவர் அந்த வழி செல்லவில்லை என்றால், இன்று உதாரணமாக இந்த புவியில் எனக்கு இப்படி துரோகம் செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்றோ, அல்லது பிறருடைய நோய்களை நாம் உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மையை வலுவிழந்தாலோ, அல்லது அவருக்குள் சலுகை பெற்றோருடைய உணர்வுகளை மனிதன் வாழ்க்கையில் அதை பின்பற்றிருந்தாலோ, இந்த ஈர்ப்பின் தன்மை அங்கே வந்தால் புவியின் ஈர்ப்புக்குள்ளே வந்துவிடுகின்றது. இப்போ உதாரணமாக இந்த ஆன்மா அந்த உடலை விட்டு செல்லப்படும் போது, ஐயோ என் குழந்தை பெறுகிறதே, பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறேனே, என்ன செய்வார்கள் என்ற எண்ணத்தை ஏக்கத்தை கடைசி நிமிடத்தில் உற்றிருந்தால் அவருடைய குடும்பத்தில் யாருமே பற்றுக்கொண்டாலும் அந்த உடலுக்குள் தான் இந்த ஆன்மா செல்லும். அவ்வாறு அந்த ஆன்மா சென்றாலும் அவர் எத்தனை வேதனைப்பட்டாரோ அதே உணர்வை அந்த உடலில் ஏற்படுத்த முடியும். அந்த உடலை ஏற்படுத்தி அந்த உடலில் இது அதிகமாக அவர் நோயை இங்கே உருவாக்கி அந்த உடலை வீழ்த்திவிட்டு அந்த ஆன்மா மீண்டும் இது வெளிவரப்படும் போது அவர் உடலில் எப்படி கரர் குரு கரர் குருன்னு இழுத்து கொண்டிருந்ததோ, ஆக இதே போல இன்று பூனையை பார்க்கலாம். அதனுடைய நிலைகள் அனைத்தும் இந்த எழுவையில் இருக்கும். அதை எப்போ பார்த்தாலும் அதற்கு குறுந்த நிலை ஆகாது, அது அடுப்படி இருந்தால் அதிலே தான் படுக்கும். ஆகவே இதை போன்று அவருடைய உணர்வுகள் கடைசி நிமிடம் பெற்றிருந்தால் மற்றொரு உடலுக்குள் சென்று அவர் உடல் வந்த நோயை அதிகமாக உருவாக்கி அந்த உடலை வீழ்த்திவிடும். அப்படி அந்த உடலை வீழ்த்தி வெளிவந்தால் இந்த பூனை எப்படி மற்றொன்றை கொண்டு புஷிப்பதும் மற்றொன்றை தள்ளித்தான் பால் குடிப்பதும் போன்றும், அதே போல அந்த பூனையின் ரூபத்தை பெற்றுவிடும். பூனையை பார்க்கலாம். இந்த ஆஸ்மா வந்த நோயாளிகள் அனைத்துமே இன்னொரு உடலுக்குள் போனால் அதை அதிகமாக செலுத்தப்பட்டு தன் உடலின் பற்று வந்து இப்படி இருக்கின்றனே, என் குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றது, அல்லது நண்பர்கள் எப்படி இருக்கின்றான், சொந்த பந்தம் மேல் பற்று கொண்டால் அந்த ஆன்மா அந்த உடலுக்குள் தான் செல்லும். பின் இவருடைய நோயை அதிகமாக்கி அந்த உடலை வீழ்த்திவிட்டு வெளியே வந்தால் அடுத்து நிச்சயம் போனதான் பார்க்கலாம். நீங்கள் எந்த போன எத்தனை கரர் கரர் கரன் இழுத்து கொண்டிருக்கும், அந்த உடலின் உறுப்பின் தன்மை கொண்டு அதனின் தன்மை அங்கே வளைந்துவிடும். ஆகவே இந்த பூனை மற்ற நிலைகளை விஷம் கொண்ட பாம்பினை கடித்தாலும் அதை பாதிப்பதில்லை. இவர் உடலில் இத்தகைய நிலைகள் வேதனை 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 என்ற உணர்வுகள் வளர்த்து கொண்டால் அவர் யார் மீது பற்று கொள்ளுகின்றாரோ அந்த உடலுக்குள் சென்று இவர் உடலில் விளைந்ததெல்லாம் அங்கே உருவாக்கி விடுகின்றது. அவர்கள் இவர் மேல் பற்றும் பாசம் கொண்டால் அது பலவீனமானது, ஆனால் இவர் உடலில் நோயின் தன்மை மிக கடினமானது. இவரின் உணர்வை அவர்கள் நுகர்ந்தார் என்றால் அந்த சாந்தமான குணமும் அது வீழ்ந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அப்போ இது அதர்வன என்று ஆகிவிடுகின்றது. ஆக இவர் உடலிருந்து வரக்கூடிய மனமும் சாம இசை. இவர் எப்படி வேதனைப்படுகின்றாரோ அவரை பற்றுள்ளோரு கேட்டு உணர்ந்தால் அந்த சாந்தமான குணங்கள் அடங்கிவிட்டால் இவருடைய உணர்வுகள் அங்கு இயக்கப்படும். அவரும் வேதனைப்பட்டு அந்த எண்ணத்தை எண்ணத் தொடங்கி விடுவார். அப்படி வேதனை உணர்வு அவர் உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அவரின் உணர்வு இவர் உடலை விளைய இவரும் வேதனைப்படத் தொடங்கி விடுகின்றார். ஆனால் அவர் இறந்தால் அவருடைய உணர்வுகள் அதர்வன அந்த வலுவின் தன்மை இந்த உடலுக்குள் வந்து மீண்டும் அதனுடைய வலு கொண்டு யஜூர் இந்த விஷத்தின் தன்மை இங்கே வந்து அந்த விஷத்தை உருவாக்கும் அணுவாக மாற்றி இதே மனம் கொண்டு வெளிவந்த பின் பரிணாம வளர்ச்சியில் பூனை எப்படி அது விஷத்தை உணவாக கொள்வதும் அது சுவாசத்தின் நிலையில் இறைச்சல் வருவதும் எப்படி இருந்ததோ இந்த ஆஸ்மா நோய் உள்ளவருக்கெல்லாம் இந்த நிலை உண்டு. இதே போல உடலை விட்டு சென்ற பின் பூனையின் நிலையை இது பெறும். ஆக மனிதன் அல்லாத பிறகாகின்ற யார் மேல பற்று கொண்டதோ அந்த உடலுக்குள் வந்துவிட்டால் இவர்களும் அதே மாதிரி இந்த உடலை மடிந்த பின் இந்த உடலை விட்டு வேறொரு மனிதன் அல்லாத உடலுக்கு சென்று விடுகின்றது. அதே சமயம் இவர்கள் தனக்குள் யார் பற்று கொண்டாரோ அந்த உடலுக்குள் சென்று விடுகின்றனர். இப்படி நாம் பற்றின் தன்மை இந்த மனித வாழ்க்கையில் வரும்போது உடல் பற்று அதிகமானால் இதே போன்று நாம் மீண்டும் மீண்டும் பிறவிக்கொண்டு ஒரு உடலுக்குள் வந்து பேயாக ஆகி அவர் நோயாக்கி வீழ்த்தி விட்டு சென்றுவிடும். நாம் பண்பும் பாசம் கொண்டு அவருடைய நேசித்தாலும் அவர் உடலே விளைந்தது விஷம் கொண்டது, அது வலிமை கொண்டது. ஆகவே நம்மை ஆட்கொண்டால் நாமும் மீள முடியாத நிலைகள் அடைகின்றோம். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஞானிகள் கூறிய வழிபடிப்படி நாம் இந்த காலை துருவ தியானங்களை எடுத்து பழகியிருந்தால் இந்த நோயாளியின் தன்மையை நாம் கேட்டறிந்திருந்தால் இந்த உடலிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த வேதனை நுகர்ந்து அறிந்திருந்தால் நமக்குள் நாமும் சோர்வழியும் தன்மையை வரும். ஆனால் அதே சமயத்தில் நாம் அந்த அவர் எப்படி வேதனைப்பட்டாரோ அந்த உணர்வு நமக்குள் வரப்போகும்போது அவர் உடலே விளைவித்தது வளர்ந்தது. அவர் வேதனையான உணர்வுகள் வெளிப்படுத்தும் போது சாம இசை. அவர்கள் குடும்பத்தில் பற்றும் பாசம் உள்ளவர்கள் கேட்டு அல்லது பாசம் உள்ளவர் அவருடைய வார்த்தையை கேட்டால் அவர் உணர்வுகள் இவரை கேட்டால் அதர்வன இதை அடக்கி விடுகின்றனர். பின் அவர்கள் வேதனை படுகிறார் என்ற உணர்வை வளர்த்து விட்டால் யஜூர் ஓர் வித்தாகி விடுகின்றது. அப்ப எதன் உணர்வு எதன் உடலை வித்தானதோ அதன் வழிப்படி இந்த வித்துக்கு சத்து வேண்டும் ஆதாரம். அந்த நோய்வாய்ப்பட்டவர் இறந்தால் தன் வேதனை உணர்வு எவர் உடல் அதிகமாக இருக்கிறதோ அவர் உடலுக்குள் வந்து விடுகின்றது. அந்த உடலுக்குள் அந்த ஆன்மா வந்து விட்டால் அவர் நோயின் உணர்வுகள் அவர் வாழ்க்கையில் வந்த வெறுப்பு அத்தனையுமே அங்கே உருவாக்கி விடுகின்றது. அப்படி உருவாக்கக்கூடிய நிலைகள் நாம் தடைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த துருவ தியானத்தில் கற்றுணர்ந்தவர்கள் நோயைப்பட்டதை நாம் கேட்டாலும் அவர் வேதனைப்பட்டதை கேட்டுணர்ந்தாலும் பார்த்தாலும் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்றத்தான் நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை வலுப்பெறச் செய்து எந்த நோயாளியை பார்த்தோமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவர் பெற வேண்டும். அவர் இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும். அவர் உணர்வு அனைத்தும் மகிழ்ச்சியின் அர்ப்பட்டத்தில் பெற வேண்டும் என்று நாம் அவர் உணர்வு நமக்குள் வராதபடி தடுத்து அவருக்கு இந்த நிலை சொல்லி நீ துருவ நட்சத்திரத்தை எண்ணும் என்று நினைப்படுத்து அதை பெறும் நீ உடல் நலம் பெறும் என்று இவ்வாறு நாம் சொன்னோம் என்றால் அவருக்கும் நம் பற்றில்லாத தடுக்கின்றோம், பேரொருள் என்ற உணர்வை அவருக்குள் ஊட்டுகின்றோம். அவர் நினைப்படுத்தும் போது மறந்த எண்ணி அவருடைய எண்ணம் அங்கே செல்லு, அதன் வழி அவர் அங்கே செல்ல உதவும். இது ஞானிகள் காட்டிய அறுவடியில் அங்கே செல்லலாம். இல்லை என்றால் நாம் புவியின் ஈர்ப்புக்குள் வந்து இன்று மனிதனாக இருக்கின்றோம், நாளை மனிதன் அல்லாத எந்த வேதனை எடுத்தமோ அதற்கு தக்க உடலை அழைத்து சென்றுவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். இரண்டாவது, மதங்கள் என்ற நிலையில் வரப்படும்போது குலங்கள் என்ற நிலையிலும் அதுக்குள் அனுசாரம் ஆச்சாரம் என்ற நிலையில் இன்று வாழ்ந்து வளர்கின்றோம். இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாலும் அவர் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் கணவனை போய்விட்டால் உனக்கு மாங்கல்யம் எதற்கு என்று கலைச்சி விடும்படி சொல்லுகின்றனர். ஆகவே அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய உணர்வுகள் அனைத்தும் இவர் உடலே உண்டு. மாங்கல்யத்தை கலந்தால் கணவன் இழந்தவர் என்றுதான் அழத்தவர்கள் எண்ணுகிறாரே தவிர ஆக அவரை பரிதாபப்படும் நிலை இங்கு இல்லை. ஆகவே இதே போல அவர் கணவன் இறந்த பின் அந்த மாங்கல்யத்தை கழட்டவே கூடாது. அவர் என்னுடன் வாழ்கின்றான், என்னுடனே இருக்கின்றான், அவர் உணர்வுகள் என்னுடன் வலுப்பெற்றுள்ளது என்று தான் எண்ணி எப்போதுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் முதல்ல அந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று வலு கூட்டி கொண்டு அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற்ற வலுவின் துணை கொண்டு நாம் அந்த சூட்சம சரீரத்தை நாம் அங்கே அனுப்பிவிட்டால் இவர்கள் உடல் இருந்த இந்த உடல் பட்ட நோய்களை கரைத்தது. ஆகவே அங்கு அனுப்பிவிட்டால் நோயின் தன்மை கரைந்து விடுகின்றது. அந்த நோயின் தன்மை கரைந்து விட்டால் இந்த துருவ நட்சத்திரம் பிரமண்டலங்களை எடுக்கும் இந்த சக்தியினை அது கவர்ந்து இன்னைக்கு சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார். ஆனால் அவருடைய மனைவியோ இங்கு இருக்கப்படும் போது இந்த காலையில் எப்போதுமே அவர் ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்திலும் கலந்து அந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து அவர் ஒரு பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று அவர் பேரின்ப பெருவாழ்வு வாழும் அந்த சப்தரிஷி மண்டலத்திலும் வாழ்ந்திடவும் அந்த பேரொளி என்ற நிலை அடைந்த பின் எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த இருளை நீக்கி எங்கள் மெய்வழி அழைத்துச் செல்லும் அருள் உணர்வு எங்களிலே பட்டு எங்கள் அறியாது சேர்ந்த சாவ வினைகளோ தீய வினைகளோ விவராது எங்களை காத்தருள வேண்டும் என்றும் அந்த மனைவி எண்ண வேண்டும். ஆக அவ்வாறு நாம் எண்ணினோம் என்றால் இன்று அவருடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பட்ட துயரத்தை மனைவி எடுத்தே வைத்துள்ளது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் அவரை பின்பற்றி வரும் நிலைகளும் இது பதிவாகியுள்ளது. ஆகவே இது அவருக்குள் நுகர்ந்த உணர்வு அணுவாகவும் உள்ளது. ஆக அதன் வழியில் அது அவர் உடலில் விளைந்த உணர்வை சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது. ஆனால் மீண்டும் அவருடைய நினைவுகளை நாம் இதை எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் வந்து நினைப்படுத்தி அவர் உடலில் விளைந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதெல்லாம் நமக்குள் அந்த நோயை உருவாக்கும் தன்மையும் நம்மை எறியாது சஞ்சலப்படும் நிலையும் அவருடைய நினைவை அடிக்கடி கூட்டி வேதனைப்படும் நிலையை வரும். அவ்வாறு வேதனைப்பட்டால் மீண்டும் இவருடைய உடலுக்குள் வேறொரு ஆன்மாவை தான் செல்ல முடியும். ஆனால் இவர் உடலுக்குள் அந்த மீண்டும் இந்த தீமைகள் தன்மையே வரும். அந்த தீமைகள் தன்மை வராதபடி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் இதே போல காலையில் எழுந்து அந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து சப்த ரிஷிகளுடன் ரிஷிகளாக இருக்க வேண்டும். அந்த பேரருள் பேரொளியாக மாறும் அந்த நிலையும் எங்களில் அறியாத சேர்த்த இருளை நீக்கி பேரொழியாக மாறும் அந்த அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் குடும்பத்திலும் படர வேண்டும் என்றால் அதன் உணர்வை கவர்ந்து நம் வீடு முழுதும் படரணும். அவர் பேரருள் இன்று இங்கு இருளை நீக்கும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குதல் வேண்டும். இது முறைப்படுத்தினால் அவர் உடலே வந்த உணர்வுகள் அங்கே சென்ற பின் அதே உணர்வை நாம் கவர்ந்து இங்கே நமக்குள் தீமைகள் வராது தடுக்கவும் முடிகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நமக்குள் வளர்க்கவும் முடிகின்றது. அவ்வாறு வளர்ந்தால் அதன் நமது வாழ்க்கையில் அது வளர்ந்தால் நம்மை நமது உயிர் எதன் வலுகொண்டதோ அங்கு அழைத்து செல்லுகின்றது. நம் மனிதனின் வாழ்க்கையில் யார் மேல் பற்று கொண்டோமோ அதே உணர்வு நமக்குள் வளர்ந்தால் அவர் உடலுக்குள் சென்று விடுகின்றது. உதாரணமாகவே சில நாம் எல்லோருடன் பழகுகின்றோம், பற்றுடன் தான் வாழுகின்றோம். அவ்வாறு வாழ்ந்தாலும் இன்று நண்பர்களாக வாழும் காலத்தில் சந்தர்ப்ப பேதத்தால் அவர் குடும்பங்கள் பகமையாகி அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்தையோ மற்றதோ உட்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு அவர் மருந்து குடித்து அவர் கடைசி நிமிடத்தில் மரணம் அடையப் போகும்போது அவருடைய நினைவலைகள்லாம் யார் மேல் பற்று கொண்டதோ அந்த எண்ணம் வந்தால் அந்த உணர்வுகள் அவருடைய நினைவுகள் இங்கே வருவதும் இவர் உடலை விட்டு சென்ற பின் அந்த நண்பனிடத்தில் காதலை கேட்டினா போயிட்டாரா என்று வேகமாக உணர்வை துடைத்தார் அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வந்துவிடும். இந்த வேகமாக ஏங்கி இந்த உணர்வுக்குள் வந்தால் இந்த உடலுக்குள் வந்த பின் அந்த உடலில் என்னென்ன நடந்ததோ கடைசி நிமிடத்தில் எந்த மருந்தினை உட்கொண்டு அந்த உடலிலே சிறம் உபாதைப்பட்டதோ அதே உபாதைகளை இந்த உடலிலே செய்யும். ஆக உபாதை தாங்காதபடி அது எதை குறித்து எதைப்படியாலோ தீயில் குறித்தோ மருந்தை குறித்தோ எதை செய்ததோ அதே உணர்ச்சியை தூண்டி இதையும் அவ்வழியே செயல்படுத்த செய்யும். இன்று பார்க்கலாம் சிலர் பழகியிருந்தாலும் திடீர் எதிர்போராதபடி மௌனமாகவும் தன்னை அறியாமலேயே எத்தனையோ வழிகளில் வேதனைப்படுவதை பார்க்கலாம். இதெல்லாம் இயற்கையின் நீதிகள் வருவதனால் நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை பிறந்து தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வை நுகர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் தீமைகளை வென்றிடும் மனித உடலை உருவாக்கியது நமது உயிர். இவ்வாறு மனித உடலை உருவாக்கிய பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் நாம் உடலிருந்து வரக்கூடிய மனத்தால் நாம் அறிந்து தீமை நன்மை என்று அறிகின்றது. தீமை என்றால் அது நீக்கும் உபாயமும் அதை நமக்குள் செயல்படுத்தும் அந்த சக்தி மனிதனுக்குண்டு. அந்த சக்தியை நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் நமது வாழ்க்கையில் நாம் பிறருடைய நிலையில் வேடிக்கை பார்த்தாலும் பல நிலைகள் நமக்குள் வந்துவிடுகிறது. உதாரணமாக ஒருவரை பார்த்து ஒருவருக்கொருவர் சாபம் இடுகின்றனர், உன் குடும்பம் இப்படித்தான் போய்விடும், நாசமாக போய்விடும் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் வேடிக்கை பார்ப்பவர் உணர்வு பார்த்தோம், இப்படி பேசுகிறாங்களே என்று நாள் போறோம். அவர் உடலிலே விளைந்த சாபமிடும் உணர்வுகள் இவர் நுகரப்படும் போது அவர் எதை கெட்டு போக வேண்டும் என்று சொன்னாரோ அதே உணர்வு இவர்கள் நுகர்ந்து இவர் உடல்களிலும் அதே உணர்வுகள் அணுக்கள் விளைந்தால் அந்த அணுக்கு ஆகாரம் அவர் சாபமிட்டு வெளியிட்ட அந்த உணர்வை மீண்டும் நுகர்ந்து நாம் நுகரப்படும் போது அவர் எப்படியெல்லாம் சொன்னாரோ அதன்படி நம் உடல்ல வழிநடத்தும். ஆக இப்படி இயற்கை நிலைகள் இருப்பதிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்வது? இந்த காலை துருவ தியானம் கணவனும் மனைவியும் அது சீராக எடுத்து பழகியிருந்தால் அந்த உணர்வும் வலிமை கொண்டு இத்தகைய சாப நிலையிட்டால் நாம் நுகர்ந்தால் ஈஸ்வராய் என்று நம் உயிரை வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று நினைவினை உள்செலுத்தினால் அந்த தீமையின் உணர்வு நமக்குள் வராதபடி நீக்கிவிடுகின்ற அதை சுத்தப்படுத்தும் போது அவர் உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை. தங்கம் நகை செய்கின்றோம், அடுத்த நகை செய்யும் போது முதலில் செம்பின் வெள்ளி இணைக்கின்றோம், அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை சுத்தம் பண்ணாதபடி மீண்டும் அதுவே நகை செய்தால் எப்படி இருக்கும்? மீண்டும் செம்பும் வெள்ளி அது கலக்கப்படும் போது தங்கம் குறைந்து கொண்டே போகும். நமக்குள் நமது வாழ்க்கையில் ஒரு தீமை என்ற உணர்வுகள் கேட்டறிந்தார் அதை நாம் உடனே நமக்குள் வளராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நம் உடலுக்குள் செலுத்தினால் அது அவர்கள் கரைத்து பழகியவர்கள். நமக்குள் சென்ற பின் அந்த தீமை என்ற உணர்வை கரைத்து விடுகின்ற நமது நல்ல மனம் நாம பண்புடன் பரிவுடன் கேட்டறிந்த உணர்வுகள் அது நமக்குள் அது நல்லதுவே வளர்ந்து கொண்டிருக்கும். தீமை என்ற நிலைகள் நமக்குள் அது வளராது, பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மறுப்படி இப்படி செய்தல் வேண்டும். இதே போல இன்று நாம் சாங்கிய சாஸ்திரப்படி எடுத்துக்கொண்டால் நாம் கணவன் உடலை விட்டு பிரிந்து சென்றால் கணவன் நினைவிலேயே வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆக அந்த வேதனை என்ற உணர்வு நாம் எடுக்க எடுக்க நம்ம குழந்தைகளுக்கும் அதே தான் சேர்க்கணும். இதே போல மனைவி இழந்தவர்களும் இதே போல தான் செயல்படுகின்றனர். இப்படி நமது வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் அது வலுப்பெறுகின்றது. அதன்படி நாம் இந்த புவியின் ஈர்ப்புக்குள்ளே வந்து அந்த வேதனை என்ற இன்னொரு உடலுக்குள் அதிகமாக உருவாக்கி விஷத்தை தான் வளர்த்து மனித நல்லாத உணர்வை நாம் பெறச் செய்கின்றோம். நாம் பல கோடி சரீரங்களிலிருந்து வேதனை நீக்கி நீக்கி பழகி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மாற்றி விடுகின்றோம். ஆனால் அதே போல நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இதை வெந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை எடுத்து நாம் துடைத்தோம் என்றால் நம் ஆன்மா தூய்மை அடைகின்றது. ஆகவே இந்த மனிதன் வாழ்க்கையில் நாம் தேடிய செல்வம் நிலைத்ததல்ல, நிலைத்து இருந்ததும் இல்லை. ஆக நம் உடலும் நமக்குள் இருப்பதில்லை. நாம் இந்த உடலிலே செல்வத்தை காக்க இந்த ஒருத்தரிடம் வருகின்றான், என்னை பொறாமையில் பேசுகின்றனர், அவதை பேசுகின்றனர், இப்படி பேசுகிறது என்று என்னால் நீங்கள் சொந்தம் செல்வத்தை அல்ல. அந்த வேதனையான உணர்வு உடலை வளர்த்து கொள்ளும் போது இந்த நோயே உங்களுக்கு சொந்தமாகி யார் மேல் வெறுப்பு கொண்டவர்களோ அந்த உடலுக்குள் போய் நாம் இங்கே தான் செயல்பட வேண்டியது வரும். இங்கே சம்பாதித்த சொத்து இங்கே இதனுடைய குழந்தைகளும் அது பாதுகாப்பற்ற நிலையில் போய்விடுங்க. நாம் எவ்வளவு அழகாக செல்வத்தின் தன்மை கொண்டு நாம் வளர்த்தாலும் இந்த உடல் மடியத்தான் செய்கின்றது. ஆனால் இந்த உடல் இருக்கப்படும் வரை அழியா நிலை என்ற இந்த உயிரின் தன்மை நாம் எவர் ஒருவர் வளர்த்து கொள்கின்றனரோ அவரே மனிதனின் முழுமை அடைகிறது என்று பொருள். மனிதனுக்கு பின் நாம் எப்பயுமே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி ஏங்கி அந்த வழிபட்டு வந்தோம் என்றால் அந்த உணர்வு நமக்குள் வளர்கின்றது, பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையை ஞானிகள் காட்டினர். அதன் வழி கல்யாணராமன் இந்த உடலில் இருக்கப்படும் போது அது பெற்றார். ஆக அவருடைய ஆன்மாவும் அந்த காலை துருவதியான நேரத்தில் தான் ஒரு நொடிக்குள் அவருடைய ஆன்மாவுடைய நிலைகள் துன்பமற்ற நிலைகள் அங்கே சென்று அவர் அதற்கு முன்னால் எடுத்துக்கொண்ட நிலைகள் இந்த உடலின் தன்மைகள் உறுப்புகள் அதிகமாக அடைந்தாலும் அந்த உடலை இதிலே விளைந்த அந்த அருஞ்ஞான உணர்வை எடுத்து இந்த ஆன்மா வெளி செல்லும் போது அந்த சரியான நேரத்தில் ஆக துருவத்தின் ஈர்ப்பு நிலையில் அங்கே சென்று அடைந்தார். ஆகவே அவர் பிறவியில்லா நிலையில் அடைந்தார். இல்லை என்றால் அவர் கடைசி நிமிடத்தில் மற்றவர்களை யார் மீதாக பற்று கொண்டால் இந்த உடலைத்தான் வரும். ஆகவே இந்த உணர்வின் தன்மை அந்த நேரத்தில் அதனுடைய குறித்த நிலைகள் வரும்போது அங்கே சென்று அடைகின்றது. ஆனால் அவர் பிறவியில்லா நிலையில் அடைந்து இன்று ஒளியும் சரீரம் பெற்ற அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் இதே போல காலையில் துருவ தியானங்களை எடுத்து நாம் சப்தரிஷி மண்டலங்கள் என்றால் இவர் ரிஷிகளுடன் ரிஷிகள் ஆகிவிட்டார். அதன் வழியே நாம் வழிபட்டு வந்தோம் என்றால் நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என்று நாம் பொதுப்படையாக சொல்தல் வேண்டும். ஏனென்றால் அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து விட்டதனால் நாம் அவர் ரிஷி என்றே நாம் கருதல் வேண்டும். ஆகவே அந்த கருத்தில் வைத்து அவர் அருளி எங்கள் குடும்பத்தில் பரளற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் அறியாதை சேர்ந்த சாப வினைகள் நீங்க வேண்டும், தீய வினைகள் நீங்க வேண்டும், பேரருள் படர வேண்டும், பேர் ஒளி என்ற உணர்வு எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும், ஆக நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் பெற வேண்டும், ஆக அருள் ஞானத்தின் உணர்வு எங்கள் குடும்பத்தில் பற்றந்த நிலையில் வருதல் வேண்டும் என்று நாம் இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டே வந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் அதை நாம் அதிகமாக சேர்க்கின்றோம். ஆகதான் இன்று உதாரணமாக நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் சுவாசிக்கும் உணர்வு அனைத்துமே நமது உயிர் உருவாக்குகின்றது. அது அணுவாக உருவாக்கிய பின் நாம் நந்தீஸ்வரன் நமக்குள் சுவாசித்த உணர்வு உள்ளே சென்று அந்த குணத்தின் தன்மை உருவாகின்றது. அந்த குணத்தின் தன்மை உருவான பின் தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. மீண்டும் அது அடிக்கடி நாம் வெறுப்படைவோரையோ கோபப்படுவோரையோ சாபமிட்டோரையோ இதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவரை திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்து அது இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. இந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக நேசித்தமோ அதன் உணர்வின் கணக்கின் பிரகாரம் வேதனை என்றால் வேதனை வேதனை என்றால் பாம்பினங்கள் எத்தனையோ வகை ஒன்று அந்த இனங்களுக்கு அழைத்து செல்லும். கோபமும் வேதனைப்படுத்தி ரசிக்கும் நிலை வந்தால் அவர் வாழ்க்கையில் அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்து புலியாகவோ நரியாகவோ நாயாகவோ வரும். ஆகவே இதை போன்று நம்மை இந்த உயிர் உணர்வு கொப்ப உடலை மாற்றி அதன் வழி நம்மை இயக்கி விடுகின்றது. ஆகதான் இதையெல்லாம் நமது வாழ்க்கையில் நாம் இந்த தீமைகளிலிருந்து விடுபடுவதற்காக மனிதன் என்ற வாழ்க்கையில் பண்பும் பரிவும் அன்பும் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் பிறர்படும் துயரங்களை கேட்காமல் இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. பார்த்தோம் என்றாலும் அந்த உணர்வின் அதிர்வுகள் நாம் நுகர்ந்து நமக்குள் நமது வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டங்கள் பிறருடைய கஷ்டங்கள் சாபமிடுதல் வேதனைப்படுதல் இதை பரிவுடன் கேட்டால் அது வலிமை அதிகமாகின்றது. அப்போ அதையெல்லாம் நாம் நுகரப்படும் போது அவர் உடலிலே விளைந்த தோஷம் நமக்குள் வந்து விளைந்து விடுகிறதா பிரதோஷம் என்று சொல்வார். அப்போ பிரதோஷத்திற்காக நாம் போகிறவங்கள என்ன செய்கிறோம், சிவனாலயத்துக்கு முன்னாடி இருக்கும் நந்தீஸ்வரனுக்கு மாலையும் அபிஷேகம் போட்டு அதுக்கு வேண்டிய பதார்த்தத்தை எல்லாம் கொடுத்து அந்த நந்தீஸ்வரன் செவியில் போய் என் குடும்பத்தில் இப்படி கஷ்டமாக இருக்கு, என் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், நான் கொடுத்த கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் வீட்டில் இத்தனை நோய்கள் வந்துகிட்டு இருக்கு, நீ ஈசங்கிட்ட சொல்லி நீ எங்ககிட்ட கஷ்டத்தெல்லாம் நீ சொல்லு, அவன் பார்த்து எதவா செய்வான், இப்படிங்கிற நிலையில தான் நாம் அபிஷேகங்களை ஆராதனை செய்து கோயில்களுக்கு போகிறோம். இதுகளெல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் தோஷமாக வளைந்து நாம் நல்ல பண்புடன் தான் பார்த்தோம் கேட்டோம், ஆனால் அந்த தோஷங்கள் நமக்குள் விளைந்து விட்டது, அதை நாம் நீக்க வேண்டும் அல்லவா. அதுதான் பிரதோஷங்களை நீக்குவதற்காக இதையெல்லாம் நீக்கியவன் அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமானவன். ஆனால் அவர் கணவன் மனைவியும் பெற்று இன்னைக்கு துருவ நட்சத்திரத்தின் ஒளியாக இருப்பவர். அதில் நான்கிலிருந்து இந்த சூரியன் அந்த சத்தை கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரவச் செய்து நமது பூமியை துருவ பகுதியை இழுத்து நம் பூமிக்குள் கொண்டு வருகின்றது. அப்போது கொண்டு வரப்போகும்போது நாம் அந்த நான்கிலிருந்து ஆறுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று பலமுறை சொல்லி நான் எனது வாழ்க்கையில் யார் யாரையெல்லாம் பார்த்தனோ அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கேட்டு விழுந்தோனோ அவர்கள் குடும்பமெல்லாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி படர்ந்து அவர்கள் குடும்பத்தில் உள்ள அவர்கள் அறியாமை சேர்ந்த தோஷங்கள் நீங்க வேண்டும், நாம் பார்த்தவனுடைய அந்த உணர்வுகளை தோஷங்கள் நீங்க வேண்டும், மகிழ்ச்சியின் அரிசக்தி படர வேண்டும், அவருடைய குடும்பங்களில் அனைத்தும் படர்ந்து அவங்க குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் என்றார். அப்போ என்ன ஆகின்றது, நாம் கேட்டோம் அவர் மேலே நமக்குள் வராதபடி நாம் அந்த எண்ணும் போது அவருடைய தோஷ உணர்வு நமக்குள் உண்டு. அப்ப அவர்கள்லாம் நலமாக வேண்டும் என்று எண்ணும் போது நமக்குள் அந்த தோஷங்களை நீக்கி அந்த பேரொழி என்ற உணர்வு நம் உடலுக்குள் சேர்கின்றது. அப்ப நமக்குள் பிறருடைய தோஷங்களை துடைக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றன. காரணம், அன்று நாம் பகைமை உணர்வை மறந்து அதே சமயத்தில் மகிழ்ச்சியான உணர்வுகளை உணவாக்குவதற்கு நாம் பிரதோஷத்தை முடித்தப்பின் நாம் சுவைமிக்க உணவை உணவேண்டும், மகிழ்ச்சி என்ற உணர்வை தோற்றுவித்து எல்லோரும் இதை போல மகிழ்ந்து வாழ வேண்டும், அவர்கள் வாழ்க்கை சுவையும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்று அந்த விரதம் இடும்போது இப்படி எண்ணுகிறேன். இப்படி யாராவது எண்றாங்களான்னா இல்லை. ஆக இனி பிரதோஷத்தில் காதல போய் காசை கொண்டு செலவழிச்சு எதுங்க, எத்தனை மணிக்கு? சாயங்காலம் நாலுல இருந்து ஆறுக்குள்ள செய்யும். இங்கே ஞானிகள் காட்டியது நான்கிலிருந்து ஆறுக்குள். நாம் இதை எண்ணம்னா ஆறு மணிக்கெல்லாம் சூரிய உதயம், அது இழுக்கும் சக்தி வருது பூமியில. நாம இந்த மாதிரி தீமைகளை நீக்க வேண்டும் என்று எண்ணிட்டால் நம்ம இழுக்கும் சக்தி குறையுது. நம் ஆன்மா முன்னாடி இருப்பதை அந்த சூரியன் நாம் இழுக்க தவறினால் அது இழுத்துட்டு போயிடும். அப்ப இழுத்துட்டு போறவன சூரியன் தனது அருகிலே கொண்டு போனால் அதுக்குள் அருகிலே போகும்போது நெருப்பாக மாறுகின்ற விஷயத்தை கருக்கி நீக்கி விடுகின்ற. இப்படித்தான் தோஷங்களை நீக்கும்படி சொன்னார்களே தவிர, இவர்கள் சிவ நந்தீஸ்வரன் காதல போயோதி உனக்கு இந்தாப்பா நான் லட்டு ஜிலேபி எல்லாம் கொடுக்குறேன், வாழைப்பழத்தை கொடுத்துருக்குறேன், ஆப்பிள் பழத்தை கொடுத்துருக்குறேன், ஆக என் கஷ்டத்தெல்லாம் நீ போய் சொல்லப்பா அப்படின்னு நந்தீஸ்வரன். நாம் எதை சுவாசிக்கிறோமோ நமக்குள் உருவாகுது. அப்ப நாம் எதை சுவாசிக்க வேண்டும்? அந்த பேரொருள் பெற்ற அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தான் நமக்குள் அது உருவாகி நமக்குள் பிறருடைய தீமைகளை நீக்கணும், தோஷங்களை வராது தடுக்க இதோடு. இப்படி நாம் பழக்கப்படுத்துறது சொன்னால் காசு கொடுத்து கொடுத்து விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கிறது பிரதோஷனை. இதே மாதிரி சிவன் ராத்திரி அன்னைக்கு இதே மாதிரி விழித்திருப்பது. ஆனால் நாம் வரம்பு மீறி தவறுகளை தான் செய்கின்றமே தவிர தவறும் நீக்கும் மார்க்கங்களை காட்டினாலும் யாரும் இதை செயல்படுத்தவில்லை. ஆகவே ஞானிகள் காட்டி அறுவழியில் இன்று எவரும் இன்று உடலை விட்டு பிறந்து சென்றால் அவருடைய உணர்வு நமக்குள் உண்டு. அந்த உணர்வின் வலிமை கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும், அந்த அருள் வட்டத்தில் வாழ வேண்டும், இந்த உடல் பெற்ற அந்த நஞ்செல்லாம் கரைந்து பிறவிலா நிலைகள் அடைய வேண்டும் என்ற உணர்வினை எவர் செய்கின்றனரோ அவர் அங்கே வின் செலுத்த முடியும். அதே சமயத்தில் அவர் உடலை விளைந்த உணர்வுகள் நமக்குள் விளையாம தடுக்கும். நாம் தினம் காலையில் இதே போல செய்தால் அவர் ரிஷி என்ற தன்மை அடைந்து விடுகின்றது. நம் உடலையும் எழுப்பதனால் இங்கே தீமையை அகற்ற முடிகின்றது. அதே எண்ணத்தில் காலையிலிருந்து செய்தால் முதலே கணவன் போனாலும் இதே மாதிரி செய்தால் மனைவி இந்த உடலை விட்டு செல்லும் போது தன் கணவனுடன் இணைந்து விடுகின்றது. முதல்ல மனைவியினுடைய நிலை இத்தகைய ஆன்மா போய்விட்டால் கணவனுடைய ஆன்மா அங்கே சேர்ந்து இரு உயிரும் ஒன்றன ஆனால்தான் அந்த உணர்வின் தன்மை அங்கே உருவாக்குகின்றது. தனித்த நிலைகள் சென்றால் அது வளர்ச்சி என்ற நிலை அல்லாது போகின்றது. இந்த உடலின் தன்மை உறப்படும் போது இந்த வாழ்க்கையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்ற தன் ஆணங்களே கலக்க வேண்டும், என் ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு தன் கணவர் உடல் முழுதும் இதே மாதிரி படர வேண்டும், அவர் ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று மனைவி கணவனை என்ன செய்வதும், கணவன் இதே போல மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இருமணம் ஒன்றனை இணைந்து வசிஷ்டரும் மருந்தை போல வாழும் அந்த சக்தி நாங்கள் வரவேண்டும். வசிஷ்டரன் தான் இப்போ நீங்கள் எந்த குணத்தையும் நகர் கவர்ந்து விடுகின்றதோ கவர்ந்து கொண்ட சக்தி. அப்போ அந்த உங்கள் உடலாக ஆகப்போகும்போது அது இணைந்து அது வாழ்கின்றது என்று பொருள். இப்போ நாம் வேதனைப்படுவர் நுகர்ந்தால் வசிஷ்டர் நமக்குள் அந்த உருவாக்கிய நிலை. ஆக அந்த சக்தி நம்முடன் இணைந்து வேதனை என்ற உணர்வு தான் உருவாக்கும். ஆக நாம் பேரருள் என்ற உணர்வை நாம் பெற்று நாங்கள் வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ வேண்டும் என்று எண்ணுத வேண்டும். ஆக நலாயினி போன்று கணவன் மனைவியை மதித்து நடப்பதும் மனைவி கணவனை மதித்து நடத்தல் வேண்டும். இவ்வாறு ஒருவர் எவர் நடத்துகின்றனரோ ஆக இவ்வாறு நடந்தால் இருமணம் ஒன்றுகின்றது. சாவித்திரி என்ன செய்கின்றான்? யமனிடமிருந்து தன் கணவனை நீச்சினான். இன்னொரு பிறவிக்கு போகாதபடி இரு உயிரும் கொண்டன இணைந்து அவ்வாறு இணைந்தவர்கள் தான் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றனர். ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும்? ஆக இருமணம் ஒன்றி இரு உணர்வு ஒன்றி இரு உயிரும் ஒன்றி அந்த பேர் அருள் என்ற உணர்வை வளர்த்து இல்லற வாழ்க்கையில் இருள் என்ற நிலைகள் அகற்றி நஞ்சென்ற நிலைகளை அகற்றி ஆக நஞ்சை அகற்றிடும் பெரும் சக்தி பெற்று இனி பிறவியில்லா நிலைகள் அடையும் அந்த அருள் மார்க்கத்தை தான் அங்கு ஞானிகள் காட்டின. அதே போல இதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தன் குடும்பத்தில், அது இங்கே மகிழ்ச்சியின் அரிசக்தி படர வேண்டும், எங்கள் குடும்பத்தில் அறியாத தீமைகள் அகழ்தல் வேண்டும், எங்கள் குடும்பத்தில் எங்கள் குழந்தைகள் கல்வி ஞானம் பெற வேண்டும், கருத்தறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், உலக ஞானமும் பெற வேண்டும், உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்தல் வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இப்ப சாதாரணமாக குடும்பத்தில் தாயோ தந்தையை விட்டுவிட்டால் நாளை என்ன செய்வது என்று வேதனைத்தான் நாம் படும். இதை போன்ற நிலைகளிலிருந்து அருவொளி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை எவரவர் இருக்கின்றனரோ, இந்த உடலுக்கு பின் நாம் அங்கே செல்வதன் நமது எல்லை. இந்த வாழ்க்கையில் இன்று கடலில் இன்று ஓடங்கள் செல்லப்படும் போது எதை எல்லையாக வைக்கின்றனரோ, எத்தனை அலைகள் வந்தாலும் அதை மீட்டு அந்த எல்லையை போய் அடைகின்றன. இதே போல நம் மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை கோபம், சலிப்பு, ரேதம், குரோதம், இதை போன்ற பலவிதமான வேதனை அந்த அலைகள் மோதிக்கொண்டிருக்கும். இதை பலந்து இதை பழக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த அருவொழி கொண்டு இந்த தீமையை நீக்கி அந்த உணர்வை வளர்த்து நமது எல்லை எது பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைதலை அந்த நிலை அடையும் மார்க்கத்தை நாம் கடைபிடித்து பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைய நாம் பிரார்த்திப்போம். இப்போது நாம் தியானிப்போம் என்று, ஏனென்றால் இந்த கல்யாண ராமன் அவர் உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த ஆன்மா, அவர் எல்லோரும் நாம் கூட்டு தியானத்தில் இருந்தால் அந்த சரியான நேரத்தில் அவர் ஆன்மா உடலை விட்டு பிறந்த பின் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று அந்த பிறவியில்லா நிலை என்ற இந்த உடலில் பெற்ற நோய்கள் அனைத்தும் கரைத்துவிட்டு உயிரந்த உணர்வுடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். ஆகவே நாம் அவருக்கு எந்த உணவை கொடுக்க வேண்டும், நாம் எந்த உணவை உட்கொள்ள வேண்டும், அம்மாவாசை அன்னைக்கு அவர் சாப்பிட்றதெல்லாம் வச்சு நாம் இந்த மாதிரி சாப்பிட்டாரு, அதுக்கு வேண்டிய துணிமணியெல்லாம் வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? அம்மாவாசை அன்னைக்கு அவரை நினைச்சா அவர் உணவு நம்மகிட்ட இருக்கு, உடனே அந்த ஆன்மா இங்கே வந்துடும். நம்ம உடலில் கூப்பிட்டு அவர் என்னென்ன நோய் வாய்ப்பட்டாரோ, அவர் என்னெல்லாம் கவலைப்பட்டார் அதெல்லாம் நிச்சயம் வரும். ஆக நாம் எப்போ என்ன செய்ய வேண்டும், பௌர்ணமி அன்னைக்கு நாம் இதே போல் அந்த அருளை பெற வேண்டும் என்று நாம் இதை பழக வந்தால் அந்த ஆன்மாவை ஒளியின் சரீரம் ஆனப்பின் அந்த ஒளியின் உணர்வை எடுத்து நாம் நமக்குள் அந்த அரும்பெரும் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் அவரை உணர்வின் உடல்தான் நாம். அந்த உடலுக்குள் இருக்கும்போது நாம் அந்த அருள் என்ற உணர்வை நமக்குள் செலுத்தினால் இந்த வாழ்க்கையில் வரும் இருள் என்ற நிலையில் அகற்றி பேரருள் என்ற நிலையை நமக்குள் வளர்த்து பிறவியில்லா நிலை என்ற அடைய இது உதவும். ஆகவே இவ்வாறு அதன் வழி நாம் செய்தோம் என்றால் நமக்குள் பிறவியில்லா நிலைகள் அடைய இது உதவும். ஆகவே நாம் பௌர்ணமிக்கு தான் அவர் அருளை பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் செலுத்தினோம் என்றால் நம் குடும்பத்தில் உள்ள இருளின் நீர் அந்த அருள் என்ற எங்கள் குடும்பத்தில் பரவி எங்கள் குடும்பத்தில் அறியாத சேர்த்த இருளில் நீங்கி மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தி எங்கள் குடும்பத்தில் பெற வேண்டும் என்று எவர் எண்ணுகின்றனரோ அவர் குடும்பத்தில் வரும் தீமைகள் அகற்றும் வல்லமை பெறுகின்றன. அம்மாவாசை அன்னைக்கு பற்றும் பாசம் கொண்ட நம் மூதாதையுடைய நிலையில் நாம் அழித்தோம் என்றான் அவர் கடைசியில் எந்தெந்த நோயின் தன்மை பெற்று உடலை விட்டு பிறந்தாரோ அந்த உணர்வு வீட்டிலே சுழன்று கொண்டுதான் இருக்கும். அவர் எந்த பக்தி கொண்டு இருந்தாரோ அதன் வழியில் நாமும் குலதெய்வங்கள் என்று நாம் அது பூஜிக்கும் போது அதே பிரசாதத்தை வைத்து அதே இசை கொண்டு எல்லோரும் இழுக்கும் போது நம்ம குடும்பத்தில் யார் உடல் யார் உடலில் வந்து அருள் ஆடத்தணும். நான் இப்போது நான் தெய்வமாக இருக்கின்றேன், எனக்கு வேண்டியது நீங்கள் செய்யவில்லை, என் குடும்பத்தில் இன்னார் என்னை மறந்து விட்டனர், எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்று இப்படி அருளாடத்தணும். அந்த உடல் அருளாடற உடலை நீங்கள் பார்க்கலாம், அவர் எந்த நோயின் தன்மை கொண்டதோ இந்த உடலில் அதே நோய் நிச்சயம் வரும். ஆக இவரே இதே போல தான் நாம் குடும்பங்களில் சுழன்று வந்து இந்த உடலை வீட்டு வீட்டை பின் மனிதன் அல்லாத உடலை பெறும் தகுதி தான் பெறுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். நாம் இப்போது கல்யாண் ராமன் அவர் ஒளியின் சரீரமாக சப்தரிஷ மண்டலத்துடன் மண்டலமாக ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக பிறந்தார். அந்த குடும்பத்தார் நினைகொண்டு இதை போல ஆக காலை துருவ தியானமும் மற்ற நிலைகள் எடுத்து அந்த எல்லோருக்கும் அந்த அருஞானத்தை போதிக்கும் தன்மையும் தன் குடும்பத்தில் நாளை வரும் எதிரால குழந்தைகள் இத்தகைய தீமைகள் வளராது தடுக்க வேண்டும் என்றால் இவர் உடலிலே ஆஸ்மா என்ற நோயால் பிரிக்கப்பட்டது. அந்த நோயின் தன்மை நாம் உடல் பற்று கொண்டால் இவர் உடலில் வந்த ஆஸ்மா நோய் அந்த பற்றுடன் எடுத்துக்கொண்டால் மற்ற குழந்தைகளுக்கும் வரும் எதிர்கால தந்ததிகளுக்கும் உருவாகிவிடும். இந்த உணர்வின் தன்மை கர்ப்ப காலங்களில் அதை நினைவுபூர்த்தினால் இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து நாம் அமாவாசை என்று அழைத்தால் இந்த உடல்கள் சேர்த்து அந்த கருவளை விளையும் குழந்தைக்கும் அந்த நோய் வர காரணமாகிவிடுகின்ற இது தலைமுறை தலைமுறையாக வரும் என்று சொல்வார். இதை போன்ற நிலைகளை மாற்றி அமைக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல பௌர்ணமிக்க அந்த ஆன்மாக்கள் அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணி நமக்குள் அந்த நோய்கள் வராமல் தடுக்கவும் அவர் இனி பிறவியிலான நிலை அடைய செய்வதும் இதை நீங்கள் செயல்படுத்துவேன். நீங்கள் இதே போல நீங்கள் வருஷத்தோடு வரும் குலதெய்வங்களை வணங்கும் போதும் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர் வரும்போது அந்தந்த நோய் கொண்டு தான் வெளியே செல்லுகின்றது. இதே போல வந்தால் அவரவர்கள் சார்புடைய உணர்வுகள் யார் மேல் அவன் உடல் எல்லாம் அருளாடும். பின் அந்த நோயின் தன்மை இங்கே தான் உருவாகும். இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு நாம் பூர்ண பவுர்ணமி என்று அந்த சப்தேஷ மண்டலத்துடன் இந்த ஆன்மாக்களை இணைய செய்து இந்த உடலில் நோய்வாய்ப்பட்ட அந்த உணர்வுகள் அங்கே கரையச் செய்து அவர்கள் என்றும் பிறவியில்லா நிலை என்று அடைய செய்தல் வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று நாம் இப்போது தியானித்து இந்த கல்யாணராமன் அவருடைய குடும்பங்களுக்கு அந்த சப்தரிஷ மண்டலங்களின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பலரச் செய்வோம். இப்போது நாம் தியானிப்போம்.